ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் புதிய கிருபைகள் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதாக.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக விருப்பத்தோடு காத்து அமர்ந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாட்களிலே நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9 அதிகாரத்தின் துவக்கத்திலே தர்சு பட்டணத்து சவுலுடைய வாழ்க்கையிலே எப்படி அவன் மனம் திரும்புதலை பெற்றான் என்பதை பார்த்தோம். பின்னால் சீஷர்களோடு போய் சேர்ந்து கொள்ள அவன் முற்பட்ட பொழுது அவர்கள் அவனை சேர்த்துக் கொள்ளவில்லை. ஆனால் பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு ஊழியத்திலே உற்சாகப்படுத்தினான். பின்னர் செசரியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு தர்சுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டான். தொடர்ந்து பேதுரு மூலமாக பரிசுத்தாவியானவர் செயல்பட்டதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோப்பா பட்டணத்திலே தொற்கால் எனப்பட்ட பெண் கர்த்தர் தனக்கு கொடுத்த தாளந்தை கொண்டு அநேகருக்கு உடைகளை செய்து கொடுத்திருந்தாள். நற்கிரியைகளையும் தர்ம காரியங்களையும் மிகுதியாக செய்கிற ஒரு பெண் அவள். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 9:37 வசனம்,
அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள்.
அந்த நாளிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஒரு அடக்காராதனைக்கு எப்படி ஆயத்தமாகிறார்கள் என்று பாருங்கள். வசனம் 38,
யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள்.
யோப்பா பட்டணத்திலிருந்து லித்தா ஊருக்கு ஒரு அருமையான விசுவாசி மரித்து போனாள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். சீமோன் பேதுரு அவளை உயிரோடு எழுப்ப முடியும் என்றும் அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். எனவே அவர் வரும்படியாக அழைப்பு கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர் 9:39,
பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொர்க்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள்.
இங்கே என்ன நடக்கிறது கவனித்தீர்களா? விதவைகள் தொற்கால் தங்களுக்கு செய்து கொடுத்திருந்த எல்லா அங்கிகளையும் வஸ்திரங்களையும் கொண்டு வந்து காட்டுகிறார்கள். ஏன் இவ்வாறு அந்த விதவைகள் செய்தார்கள்? அவர்கள் ஏழ்மையானவர்களாய் இருந்திருக்கிறார்கள். தொற்கால் இது எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அந்த உடைகள் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்காக தொற்கால் உடை செய்து கொடுத்திருக்கிறாள். இதுதான் அவளுடைய ஊழியம். பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு கொடுத்திருந்த தாளந்தை அவள் பயன்படுத்தினாள். வசனங்கள் 40-41 பாருங்கள்.
பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான்.
இங்கே இயேசுவின் அப்போஸ்தலன் என்பதற்கான அடையாளத்தை காண்பிக்கும்படியான இந்த அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே ஆதி திருச்சபையின் வரலாற்றை வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு ஒரு அப்போஸ்தலன், பவுலும் ஒரு அப்போஸ்தலன். சீமோன் பேதுரு தன் சொந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர். இருந்தாலும் அவரே புறஜாதியாருக்கான ஊழியத்திற்கான வாசலையும் திறந்தவர். தர்சு பட்டணத்து சவுல் அப்போஸ்தலனாய் பவுலாக மாறினார். அவர் புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலன். நாம் வாசிக்கிற சரித்திரத்தின்படி இரண்டு பேரும் மரித்து போன ஒவ்வொருவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். இவர்களுக்கு அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யும் வரம் இருந்ததை காண்பிப்பதற்காக இந்த இரண்டு காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் வியாதியஸ்தர்களை குணமாக்க முடியும். இது எல்லாமே அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்பதற்கான அடையாளங்கள். அப்போஸ்தலர்களே திருச்சபையின் அஸ்திவாரம் என்று பவுல் சொல்கிறார். ஏனென்றால் திருச்சபை அவர்களை கொண்டுதான் கட்டப்பட்டது. இன்று நமக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் தேவையில்லை. இன்றைக்கு தேவையானது அடிப்படை சத்தியத்தை தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் கடைசி காலங்களிலே யோவான் தனது நிருபங்களை எழுதினார். அந்நாட்களிலே ஏமாற்றுகிறவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை அவர் கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன், 2 யோவான் 10-11 வசனங்கள். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் இறுதி காலங்களை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது பவுல் குணமாக்கும் வரத்தை பயன்படுத்தவில்லை. 2 தீமோத்தேயு 4:20 பின்பகுதியை வாசிக்கிறேன். த்ரோபிமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். பவுல் தனது நண்பனாகிய அந்த த்ரோபிமுவை ஏன் குணமாக்கவில்லை? அப்போஸ்தலனாய் பவுல் தனது ஊழிய காலத்தின் இறுதிக்கு வந்துவிட்டார். இந்த காலகட்டத்திலே தானே ஆதி திருச்சபையிலிருந்து குணமாக்கும் வரம் மறைந்து வருகிறது. பவுலினுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே புதிய ஏற்பாட்டின் எந்த பகுதியும் எழுதப்படவில்லை. எனவே அந்த காலகட்டத்திலே அவர் எந்த ஒரு புதிய இடத்திற்கும் தன்னுடைய சுவிசேஷ செய்தியோடு செல்லும்பொழுது அவருக்கு இருந்த அதிகாரம் என்ன? அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்யும் வரம்தான் அந்த அதிகாரம். புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதப்பட்ட காலகட்டத்திலே முக்கியத்துவமானது அடையாளங்களுக்கும் அற்புதங்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. சரியான சத்தியம் எது என்பதற்குத்தான் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலனாய் பவுலும் இதை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒருவேளை வானத்திலிருந்து ஒரு தேவதூதனே வந்து வேறொரு காரியத்தை சொன்னாலும் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 1:8, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். ஆனால் ஆதி திருச்சபை நாட்களிலே இந்த அடையாளங்களும் அற்புதங்களும் முக்கியமானதாய் இருந்தது. தொற்கால் உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்பதை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 9:42,
இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள்.
இங்கே கிருபையின் சுவிசேஷமானது இந்த அற்புதத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்டது. அநேகர் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களானார்கள். வசனம் 43 கவனியுங்கள்.
பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான்.
அருமையானவர்களே, இன்றைக்கும் யோப்பா பட்டணத்துக்கு போகிறவர்களுக்கு பேதுரு தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிற இந்த தோல் பதனிடுகிற சீமோனுடைய வீடு சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 10 கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்திலேயும் சீமோன் பேதுருவின் ஊழியங்களையே நாம் பார்க்கிறோம். பின்னர் சீமோன் பேதுரு இந்த காட்சிகளிலிருந்து விலகி சரித்திரமானது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை குறித்து தொடர்கிறது. பவுல் அப்போஸ்தலன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருந்தாலும் பேதுருவே புறஜாதியார் மத்தியிலே ஊழியத்தை துவங்கினார். கொர்நேலியுவின் வீட்டிலே முதலாவது அவர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பாருங்கள், அப்போஸ்தலர் 10:1,
இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சிசரியா பட்டணத்திலே இருந்தான்.
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏற்கனவே அப்போஸ்தலர் 9:30 நாம் பார்த்தது போல அப்போஸ்தலனாய பவுல் சசரியாவுக்கு சென்றிருக்கிறார். இன்னும் சில அப்போஸ்தலர்களும் அந்த கடற்கரையிலே செய்திகளை பிரசங்கித்திருப்பார்கள். பழைய யோப்பாவின் ஒரு பகுதிதான் இன்றைய டெல் அவிவ். யோப்பா பட்டணத்திலிருந்து கடற்கரை வழியாக தொடர்ந்து செல்வோம் என்றால் அடுத்த பெரிய பட்டணம் செசரியா. இது ஒரு ரோமானிய குடியிருப்பு. அந்த பகுதியை ஆண்டு வந்த தேசாதிபதியாகி பிலாத்து அங்கேதான் வாழ்ந்து வந்தான். இந்த இடத்திலேதான் இந்த கொர்நேலியு என்பவர் இருக்கிறார். அவர் ஒரு 100 அதிபதி. 100 அதிபதி என்று சொன்னால் ரோம பட்டாளத்திலே 100 போர் வீரர்களுக்கு அதிகாரி. இத்தாலியா பட்டாளம் என்று சொல்லும்பொழுது இத்தாலியிலே சேகரிக்கப்பட்ட போர் வீரர்களால் ஆன ரோம பட்டாளம் அது. அப்போஸ்தலர் 10:2,
அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக் கொண்டிருந்தான்.
இவன் தேவ பக்தியுள்ள ஒரு மனிதன் என்று பார்க்கிறோம். தெய்வத்தின் மேலே தான் சார்ந்திருக்க வேண்டிய அளவு சார்ந்திருக்கும் ஒரு மனிதன் அவன். கர்த்தரை அறியாதவர்களும் கூட தாங்கள் தெய்வம் என்று நினைக்கிற காரியங்களை குறித்து மிகவும் பயபக்தி உள்ளவர்களாய் இருக்கலாம். சில வேளைகளிலே பிற சமய பக்தி உள்ளவருடைய வாழ்க்கையிலே உள்ள தெய்வ பயம், தெய்வ பக்தி கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு இருக்கும் என்றால் நலமாயிருக்குமே என்று யோசிக்க தோன்றுகிறது. இங்கே இந்த கொர்நேலியு ஒரு தெய்வ பக்தி உள்ள மனிதன் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். இவன் யூத மார்க்கத்துக்கு அமைந்த புறஜாதியான் அல்ல, ஆனால் யூத மார்க்கத்தை குறித்த ஒரு விருப்பம் அவனுக்குள் இருந்தது. இக்காலத்து வார்த்தையின்படி சொல்வோம் என்றால் ஒரு ஆலயத்திற்கு பக்கத்திலே இருந்தவன், பண்டிகை காலங்களிலே மட்டும் ஆலயத்திற்கு வரும் ஒரு மனிதன். திருச்சபை மக்களோடும் நல்ல ஒரு உறவு வைத்திருந்தவன், ஆனால் அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. ஆம், அதுதான் கொர்நேலியு. அது மட்டுமல்ல, அவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன். அதாவது யூத ஜனங்கள் அநேகருக்கு தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்தவன். இஸ்ரவேல் தேசம் எப்பொழுதுமே கொடுப்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தது. கர்த்தர் மோசேயின் மூலமாக கொடுத்த பிரமாணத்திலே 30% மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அரசாங்கத்திற்கு கொடுத்தார்கள், ஆலய காரியங்களுக்கு கொடுத்தார்கள், தேவையுள்ள மக்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் விளைவித்த எல்லா காரியங்களிலேயும் 1/10 கொடுத்தார்கள். இன்றைக்கும் உலகளாவிய மிக முக்கியமான சமுதாய பணி செய்யும் ஸ்தாபனங்கள் யூதர்களால் துவக்கப்பட்டது. யூத மக்கள் கொடுப்பது போல இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. அவர்கள் மிகவும் பரந்த மனமுள்ளவர்கள். மேலும் கொர்நேலியுவை குறித்து சொல்லும்பொழுது அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். இந்த 100 அதிபதி தனது தேவைகளை தேவனிடத்திலேயே கொண்டு சென்றான். இப்பொழுது அவனுக்கு இன்னும் சற்று வெளிப்பாடு தேவை. ஜபத்தை குறித்து அவனுக்கு அதிகமாக தெரிந்திருக்காது, இருந்தாலும் அவன் ஜெபிக்கிறான். பாருங்கள், அப்போஸ்தலர் 10:3,
பகலில் ஏறக்குறைய 9 நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு.
இந்த 100 அதிபதி ஒரு ரோம அதிகாரி, பொறுப்பில் உள்ள ஒரு அதிகாரி. அதே போல தன்னுடைய வீட்டிலேயும் நல்ல ஒரு தலைமைத்துவம் வகித்த ஒரு குடும்ப தலைவன். வெளியே பார்க்கும்பொழுது நல்ல ஒரு மனிதன், ஆனால் அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. அவன் சுவிசேஷத்தை கேட்டதே இல்லை. தனக்கு கிடைத்த வெளிச்சத்திற்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு கொர்நேலியு ஒரு மாதிரி. யோவான் 9:9 சொல்லும்பொழுது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வாசிக்கிறோம். இந்த 100 அதிபதி இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததில்லை, அவருடைய பிரசன்னத்திலே இருந்ததில்லை, ஆனாலும் அவனுக்கு இருந்த வெளிப்பாட்டின்படி அவன் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி வாழாதவர்களுக்கு அப்போஸ்தலனாய பவுல் இவ்வண்ணமாகவே எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 19:19. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இன்றைக்கும் சில கேட்கிற கேள்வி என்ன? தேவனை அறியாத நல்ல மனிதனுடைய நிலை என்ன? தேவனை அறிய விரும்பிய ஒருவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, அப்படி என்றால் அவன் நித்திய அழிவிற்கு செல்வானா? இந்த கேள்விக்கான விடை, தேவனே அந்த மனிதனுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுப்பார், சுவிசேஷத்தை அவன் கேட்கும்படியான வாய்ப்பை அவனுக்கு கொடுப்பார். இப்பொழுது கொர்நேலியுவுக்கு கர்த்தர் எப்படி சுவிசேஷத்தை எடுத்துச் சொல்கிறார் பாருங்கள். அங்கே நாம் கவனிக்கிற தடைகள் அளவிடப்பட முடியாதவைகளாய் இருக்கிறது. முதலாவது ஆரம்பிக்கப்பட்டிருந்த திருச்சபை சுமார் 8 ஆண்டுகளுக்கு பூரணமாக யூத ஜனங்களால் ஆனதாயிருந்தது. இந்த யூத கிறிஸ்தவர்களும் தொடர்ந்து தேவாலயத்திற்கு சென்று சில யூத பாரம்பரியங்களையும் செய்து வந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடியினாலே கிருபைக்கடியிலே அவ்வாறு செய்தார்கள். பின்னர் சுவிசேஷம் சமாரியாவுக்கும் சென்றது. முதலாவது எருசலேம் யூதர்கள் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள், ஆனால் அதிலும் தேவனுடைய கரத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது இந்த புறஜாதியான மனிதனுக்கு எப்படி சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்பட போகிறது? அப்போஸ்தலன் பவுல் புறஜாதிகளுக்கென்றே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரர். இப்பொழுது பவுல் அரேபியாவில் உள்ள வனாந்தரத்திலே தேவனிடத்திலே பயிற்சி பெறுகிறார். எனவே அப்போஸ்தலன் பேதுருவே புறஜாதியான மக்களுக்கு சுவிசேஷத்திற்கான கதவை திறக்க வேண்டும். அருமையானவர்களே, முக்கியமான உண்மையான கிறிஸ்தவ பணிகள் எல்லாமே பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறது. அதற்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரே ஒரு யூதனுடைய இருதயத்திலையும் கிரியை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒரு யூதன் அல்லாத மனிதனுடைய இருதயத்திலையும் கிரியை செய்ய வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் 10:4
அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தட்டியிருக்கிறது.
கொர்நேலியுவுக்கு ஒரு தேவதூதன் தரிசனமானான். இங்கே அவன் சொப்பனம் பார்க்கவில்லை, ஜெப வேளையிலே ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே தேவன் கவனிக்கும் சில காரியங்களை நாம் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். எந்த வகையிலேயும் ரட்சிப்புக்கு உதவி செய்யாத சில காரியங்களும் தேவன் கவனிக்கும் காரியங்களாய் இருக்கிறது. இந்த கொர்நேலியுடைய தர்ம காரியங்களும் ஜெபங்களும் கர்த்தருக்கு முன்னாலே வருகிறது. எனவே கர்த்தர் அவனுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறார். கொர்நேலியு தேடியது போல எந்த ஒரு மனிதன் உண்மையான இருதயத்தோடு கர்த்தரை தேடினாலும் அவன் கிருபையின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளப் போகிறான். அவன் அதை பெற்றுக்கொள்ள தேவனே செயல்படுகிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்நாட்களிலேயும் உண்மையாக கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை படைத்த இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு தேடுகிற பலர் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டபடியினாலே ரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்கள். தேவனே இந்த வானொலி நிகழ்ச்சிகளுக்கு நேராக அவர்களை திருப்பினார். அப்போஸ்தலர் 10:5-6 பாருங்கள்.
இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான்.
பேதுருவை எங்கே கண்டுகொள்ளலாம் என்று தேவதூதன் அவனுக்கு சொல்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர பெரிய முகவரி எதுவும் அவனுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அந்த தோல் பதனிடும் பொழுது உண்டாகிற அந்த வாடையே அவர்களுக்கு அந்த வீட்டை காட்டிவிடும். இந்த மனிதர்கள் அந்த சீமோனின் வீட்டை கண்டுபிடிப்பது கஷ்டமான காரியம் அல்ல. அவர்கள் அவ்வாறு புறப்பட்டு போகும்பொழுது கர்த்தர் சீமோன் பேதுருவையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். எனவே இப்பொழுது பேதுருவுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 10:9.
மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்திலே ஜபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான்.
அப்போஸ்தலன் பவுலுக்கு இருந்த பரந்த மனம் பேதுருவுக்கு இல்லை. எனவே கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்த வேண்டியதாயிருந்தது. பவுல் அப்போஸ்தலனுடைய பின்னணியமோ பயிற்சியோ பேதுருவுக்கு கிடையாது. தேவன் அவனை வித்தியாசமாக பயன்படுத்துவார். பல நேரங்களிலே ஒரு ஊழியனை கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமென்றால் இப்படித்தான் அவன் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்ல முடியாது. வசனங்கள் 10-12 பாருங்கள்.
அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியிலுள்ள சகல விதமான நாலுகால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான்.
கவனித்தீர்களா? எல்லா விதமான ஜீவ ஜந்துக்களும் இங்கே இருக்கிறது. வசனங்கள் 13-14.
அல்லாமலும், பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான்.
இது என்னவாக இருக்குமோ என்று பேதுரு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு சத்தம் அவனோடு பேசுகிறது. அந்த சத்தம் சொல்லுகிறபடி அவன் செய்வதற்கு ஆயத்தமாய் இல்லை என்றாலும் அவரை ஆண்டவரே என்று சொல்லுகிறான். நன்றாக கவனிங்கள். பெந்தேகொஸ்தே நாளுக்கு பின்னான காலங்களிலே வாழ்கிற ஒரு மனிதனை இங்கே நாம் பார்க்கிறோம். கிருபையின் காலத்திலே வாழ்கிற மனிதனை பார்க்கிறோம். இப்பொழுது இறைச்சியை சாப்பிட்டாலும் ஒன்றுமில்லை, சாப்பிடவில்லை என்றாலும் ஒன்றுமில்லை. ஆனால் பேதுரு தொடர்ந்து மோசேயினுடைய பிரமாணத்தின்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சுத்தமல்லாத மிருகம் என்று சொல்லப்படுகிற எதையும் அவன் புசிக்கிறதில்லை. அதை குறித்து மிகவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்கிறான். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவன் பரந்த மனமுள்ளவனாய் இருந்து எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லலாம். இங்கே கர்த்தர் அவன் என்னவோ மோசே நியாய பிரமாணத்திற்கு கீழே இல்லை என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் பிரச்சனை என்னவென்றால், சிலர் தாங்கள் கறி மீன் சாப்பிட மாட்டோம் என்று தீர்மானிக்கிறார்கள். அதற்கு பின்னர் தங்களைப் போலவே தங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் இருக்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்துகிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, கிருபையின் காலத்திலே நீங்கள் இறைச்சியை சாப்பிடவும் செய்யலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம். உங்களுடைய சரீரத்திற்கு ஏற்ற உணவை நீங்கள் புசிக்க வேண்டும். அதுவே மிக முக்கியமானது. நீங்கள் எதை உட்கொள்கிறீர்களோ அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை எந்த விதத்திலேயும் மாற்றி அமைக்காது. பாருங்கள், அப்போஸ்தலர் 10:15 வசனம்.
அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று.
தேவன் சுத்தமாக்கியதை அசுத்தமானதென்று நீங்கள் சொல்ல வேண்டாம். வசனம் 16.
மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
இந்த காரியங்கள் எல்லாம் எதுவாக இருக்கும் என்று அவர் மிக தீவிரமாக யோசிக்கிறார். என்ன நடக்கிறது பாருங்கள், அப்போஸ்தலர் 10:17-22 வரை கவனியுங்கள்.
அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்னேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணிக் கொண்டிருக்கையில், ஆவியானவர், இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூடப்போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்னேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கிப் போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான்தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்னேலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள்.
இப்பொழுது சீமோன் பேதுரு செசரியாவுக்கு போக வேண்டும். கொர்னேலியுவின் வீட்டிலிருந்து வந்தவர்கள் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறார்கள். பின்னர் தங்களோடு கூட அவர் வரவேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து கொர்னேலியின் வீட்டிலே என்ன நடைபெற்றது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து நம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய சில சத்தியங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலனாய் பவுலின் ஊழியத்தின் இறுதி காலங்களிலேயே அநேகரை விசுவாசத்திற்குள்ளே வழிநடத்தக்கூடிய அற்புதங்களும் அடையாளங்களும் மறைய தொடங்கிவிட்டது. காரணம் என்னவென்றால், அடிப்படை சத்தியங்கள் தெளிவாக பரிசுத்த ஆவியானவராலே புதிய ஏற்பாடாக எழுத ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. புதிய ஏற்பாட்டின் அடிப்படை சத்தியங்களை அறிந்து விசுவாசிப்பதே ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. இயேசுவை விசுவாசிப்பதற்கு ஒருவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டுதான் விசுவாசிக்க வேண்டும் என்பதல்ல. இரண்டாவதாக, இங்கே கொர்னேலியும் என்னும் மனிதனை பார்க்கிறோம். இவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, இவன் ஒரு யூதன் அல்ல, ஆனாலும் தெய்வத்தை உண்மையாக தேடியவன், தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதன். இரண்டாவதாக, கடவுளுக்கு பயந்தவன். அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு, தேவையுள்ள மக்களுக்கு மனமுவந்து தாராளமாக உதவி செய்தவன். நான்காவதாக, இவன் கடவுளை நோக்கி எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்கிறவன். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திராத ஒருவராயிருக்கலாம். தற்செயலாய் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்களும் உண்மையான கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருப்பீர்கள் என்றால், உண்மையாகவே கடவுளை தேடுகிற ஒருவராய் இருப்பீர்கள் என்றால், கடவுளுக்கு பயந்து தீமையான காரியத்தை விட்டு விலகுகிற ஒருவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் சுவிசேஷத்திற்கு தூரமானவர்கள் அல்ல. உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். உங்களுடைய தண்டனையையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய இந்த செயலை நீங்கள் விசுவாசித்து அவரை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கும் நித்தியமான வாழ்க்கையை தர அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். மூன்றாவதாக, நாம் குறிப்பாய் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு மனிதன் செய்கிற காரியங்கள் அவனுடைய ரட்சிப்பிற்கு உதவி செய்கிற காரியங்களா இல்லாவிட்டாலும், நேர்மையான இருதயத்தோடு அவன் செய்கிற ஒரு காரியம், எந்த மதத்தை சேர்ந்தவனாய் அவன் இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையிலே மறைவானதாக இல்லை. அப்படி உண்மையான இருதயத்தோடு செயல்படுகிறவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவனே அவர்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். எனவேதான் கொர்நேலிவுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு அப்போஸ்தலனாய பேதுருவை கர்த்தர் ஆயத்தமணினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதற்கு முன்னாலே ஒருவேளை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கேட்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. இயேசு கிறிஸ்துவை குறித்தோ வேத புத்தகத்தை குறித்தோ நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனாலும் உண்மையாய் கர்த்தரை வாஞ்சியோடு தேடுகிற, நான் கடவுளை கண்டுகொள்ள வேண்டும், கடவுளுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களையும் அன்போடு அழைக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்த ஒரு சகோதரனாக கூட இருக்கலாம். பேதுருவை போல உங்கள் பக்கத்திலே இருக்கிற வாஞ்சியுள்ள யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் இந்நாட்களிலே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கலாம். அந்த சகோதரனை அல்லது அந்த சகோதரியை துக்கத்தோடு நீங்கள் செல்லும் பேருந்திலே அடிக்கடி ஒருவேளை பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அந்த சகோதரிக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற பாரத்தை பல சமயங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அப்படியென்றால் அதை தட்டி கழிக்க வேண்டாம். அதை குறித்து கருத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் வாசலை திறக்கும் பொழுது அவருக்காக மகிமையுள்ள சாட்சியாக வாழுங்கள். அவர்கள் மூலமாக அவர்கள் குடும்பம் முழுவதும் கர்த்தரை அறியும் அறிவுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கிறது. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு விளக்கி காண்பித்த சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. புதிதாக இன்றைக்கு நாங்கள் இந்த வசனங்களிலிருந்து அறிந்து கொண்ட புதிய கருத்துக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை அறிந்திருக்கிற நாங்கள் பேதுருவை போல உமை அறியாத பலருக்கு பயனுள்ள பாத்திரங்களாக விளங்க எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருப்பார்கள் என்றால், அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை கேட்க நீர் வழி நடத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குர்நேலிவை போல கர்த்தரை அறியாதவர்களாய் இருந்தாலும் தேவ பயம் உள்ளவர்களாய் இருக்கலாம். ஆண்டவரே, அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ளவர்களாய் இருக்கலாம். தான தர்மங்களை சந்தோஷமாய் செய்கிற ஒருவராய் இருக்கலாம். கடவுளே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கிறவர்களாக இருக்கலாம். அவர்களையும் உம்முடைய ரட்சிப்பிற்குள்ளே நீரே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார். ஏசாயா 40:29.